വിവിലിയ തേടൽ.
எனதருமை அன்பு நெஞ்சங்களே, ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால செல்போன்களை காதுக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டு உலகத்தையே மறந்து பேசிக்கிட்டு நடந்தவங்களையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கு காதுக்கருகேயே ஒரு சின்ன கருவியை பொருத்தி கொண்டு பலர் பேசிக்கொண்டும் வாகனங்களை ஓட்டிக்கொண்டும் போறத பார்க்குறோம். தூரத்திலிருந்து இவங்களையெல்லாம் பார்த்தா இவங்க ஏதோ தங்களுக்குள்ளாரையே பேசி சிரிச்சுக்கிட்டு போறது மாதிரி ஒரு கலக்கத்தை உண்டாக்குகின்ற காட்சி இது, இல்லையா? ஆம் அன்பர்களே, நம்முடைய தொடர்பு வழிகள் பல ஆயிரம் மடங்கு முன்னேறிவிட்டன. உலகின் ஏதோ ஒரு மூலையில ஒரு அடர்ந்த காட்டின் நடுவே கூடாரம் போட்டு தங்கியிருக்கிறவரோடு கூட நாம் இன்று தொடர்பு கொள்ள முடியும். முன்பு தொலைபேசிகளில் குரல் மட்டுமே கேட்டு வந்தது, அந்த காலம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கு ஒருத்தர் ஒருத்தருடைய உருவத்தை பார்த்து பேசும் வசதிகள் வந்துவிட்டன. இணையதளத்தில் இருக்கின்ற பல்வேறு வசதிகளை கொண்டு முன்பின் தெரியாதவர்களோடு கூட தொடர்பு கொள்ளுகின்ற போக்கு இன்றைக்கு அதிகமாகி வருகின்றது. அன்பு நெஞ்சங்களே, என்னதான் நாம் பல்வேறு கருவிகள் மூலம் தொடர்பு கொண்டாலும் ஒருவரை ஒருவர் முகமுகமாய் பார்த்து பேசுவது போல எந்த தொடர்பும் அமையாது. அதுவும் நமக்கு முன் அமர்ந்திருப்பவர் நமக்கு மிகவும் நெருங்கியவர், மனதுக்கு பிடித்தவர் என்றால் இந்த தொடர்பு தரும் நிறைவுக்கு ஈடு இணை கிடையாது. முகமுகமாய் பார்த்து பேசும் இந்த உரையாடலில் வழக்கமாக நல்ல ஆழம் இருக்கும், உண்மையும் இருக்கும். நமக்கு முன் அமர்ந்திருப்பவர் மிகவும் திறமையான நடிகராக இருந்தால் உண்மைகள் ஒருவேளை மறைக்கப்படலாம். அன்புள்ளங்களே, இப்படிப்பட்ட நிறைவை தருகின்ற முகமுகமான தொடர்பையே திருப்பாடல் ஆசிரியர் 23 திருப்பாடலின் 4 வரியிலிருந்து ஆரம்பிக்கின்றார். நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்ச மாட்டேன்.
வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே.
அன்புள்ளங்களே, துன்ப நேரத்தில் துணையை தேடுவது மனித இயல்பு. நாம் தேடும் துணை நம்முடைய துன்பத்தை துடைக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, அந்த துணை நம்மோடு அமர்ந்து நம் கரங்களை பிடித்து அல்லது நம் தோள்களை ஆதரவாய் அணைத்து அமைதியாக அமர்ந்திருந்தாலே போதுமானது. துன்பம் என்று கூறும்போது உடல் வலி, மன வலி என்று எதுவாக இருந்தாலும் துணை ஒன்று இருக்கும்போது அந்த வலிகளை தாங்கும் வலிமை கூடுகின்றது. உடல் வலியை தாங்கும் சக்தியை குறித்து ஒரு பல்கலைக்கழக ஆசிரியர் சோதனை ஒன்று நடத்தினார். பனிக்கட்டிகள் வைக்கப்பட்டிருந்த ஒரு சிறு தொட்டிக்குள் வெறும் காலுடன் ஒருவர் எவ்வளவு நேரம் நிற்க முடியும் என்று நேரத்தை கணக்கிடும் சோதனை அது. முதலில் ஒவ்வொருவரும் அறையில் தனியே அந்த தொட்டியில் நிற்கும்போது நேரம் கணிக்கப்பட்டது. பின்னர் அதே ஆள் பனிக்கட்டிகள் மீது நிற்கும்போது அவரது நண்பர் ஒருவர் அந்த அறையில் இருக்க அனுமதிக்கப்பட்டார். என்ன நடந்தது என்று தெரியுமா? 2 நடத்தப்பட்ட அந்த சோதனையில் பனிக்கட்டியில் நின்றவர்களில் பலர் 2 நேரம் அந்த பனிக்கட்டியில் நிற்க முடிந்தது. அன்புள்ளங்களே, இந்தியாவிலும் இன்னும் பிற நாடுகளிலும் பிரசவத்திற்கு தாய் வீட்டுக்கு செல்வது அல்லது தாயை வரவழைப்பது நமது பழக்கம். குழந்தை பிறப்பதற்கு முன் ஏற்படும் அந்த வலி ஆரம்பமானதும் தாயின் அருகாமை அந்த பெண்ணுக்கு கட்டாயம் தேவை. குழந்தையை பெற்றெடுக்கப் போகும் பெண்ணின் வேதனைகளை வேறு யாராலும் உடலளவில் உணர முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆனால் அந்த பெண்ணின் கரங்களை பற்றியவாறு அவரது தாய் அருகில் நிற்பது அந்த வேதனையை தாங்க அந்த பெண்ணுக்கு அசாத்திய சக்தியை தருகின்றது. இது உண்மைதானே? துணையென்று ஒன்று இருந்தால் துன்பங்கள், பயங்கள், கவலைகள் என்று எது நம்மை சூழ்ந்தாலும் அவற்றை தாங்கும் வலிமை நமக்கு கூடுதலாக ஏற்படுகின்றது. நீர் என்னோடு இருப்பதால் எந்த தீங்கிற்கும் அஞ்சமாட்டேன் என்று திருப்பாடலின் ஆசிரியர் சொன்ன இந்த வரிகளை எத்தனை விதமாக, எத்தனை முறை நமது பெற்றோர், உற்றார், நண்பர்களிடம் நாம் சொல்லி இருக்கிறோம் அல்லது சொல்ல எண்ணி இருக்கின்றோம். அன்புள்ளங்களே, வாழ்வில் மிகவும் வேதனை தந்த துன்பங்களை தாங்கி பின்னர் தங்கள் வாழ்வை தொடர்ந்து வரும் பலரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நீங்கள் இந்த துன்பத்தை கடப்பதற்கு எந்த ஒரு விடயம் உங்களுக்கு அதிகமாக உதவியது என்பதுதான் அந்த கேள்வி. ஏறத்தாழ எல்லாரும் சொன்ன ஒரு பதில் நண்பர்கள், உறவுகள், அயலவர்கள் என்பதுதான். உறவுகளின் துணை இல்லையென்றால் நம்மை சூழ்ந்த துன்பங்கள் ஒருவேளை நம்மை உயிரோடு விழுங்கியிருக்கும், இல்லையா? பல ஆண்டுகளுக்கு முன் அன்பர்களே, நான் கேட்ட ஒரு கதை, ஒரு உண்மை நிகழ்ச்சி இது. என்னுடைய மனதில் பசுமரத் தாணியாக இன்னும் பதிந்துள்ளது. கல்லூரியில் முன்பின் தெரியாத இரு இளைஞரிடையே உருவான நட்பை பற்றிய ஒரு நிகழ்ச்சி இது. இந்த இருவரையும் ஜான், டாம் என்று அழைப்போம். ஜான் ஒரு நாள் வகுப்பு முடிந்து மாலை வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது அவனுக்கு முன் வேறொரு மாணவன் அளவுக்கு அதிகமாக கை நிறைய புத்தகங்களையும் வேறு இரு பைகளையும் சுமந்து கொண்டு தடுமாறி போய்க் கொண்டிருந்தான். பாதையில் ஒரு கல் தடுக்கி அந்த மாணவன் விழுந்தான். அவன் சுமந்து சென்ற அனைத்து பொருட்களும் சிதறின. உடனே ஜான் அவனிடம் விரைந்து சென்று உதவினான். தன்னையே ஜான் என்று அறிமுகப்படுத்தி கொண்டான். மற்றொருவன் தனது பெயர் டாம் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். டாமின் சுமைகளில் பாதியை ஜான் எடுத்துக்கொள்ள இருவரும் பேசிக்கொண்டே டாம் வீட்டுக்கருகே சென்றனர். ஜானை வீட்டுக்குள் அழைத்தான் டாம். இருவரும் பேச ஆரம்பித்தனர். அன்று ஆரம்பமான ஒரு அழகான நட்பு கல்லூரி வாழ்வின் இறுதி வரை நீடித்தது. கல்லூரி வாழ்வின் இறுதி நாளில் பிரியாவிடை நேரத்தில் டாம் மேடையேறினான். நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் தெரியாத ஒரு உண்மையை சொல்ல விளைகிறேன். என் உயிர் நண்பன் ஜானுக்கு கூட தெரியாத ஓர் உண்மை என்று டாம் ஆரம்பித்ததும் அனைவரும் அமைதியாக அவன் சொல்வதை கேட்டனர். நான் முதல் ஆண்டு படிக்கும்போது ஒரு நாள் மாலை கல்லூரி முடிந்ததும் என் ஷெல்ஃபிலிருந்து அனைத்து புத்தகங்களையும் எனக்குரிய எல்லா பொருட்களையும் காலி செய்து எடுத்துக்கொண்டு போனபோது தடுமாறி எல்லாவற்றையும் கீழே போட்டேன். ஜான் அப்போது எனக்கு உதவி செய்ய முன்வந்தான். நான் தவறவிட்ட பொருட்களில் ஒரு சிறு பாட்டிலும் இருந்தது. அதை ஜான் பார்ப்பதற்கு முன் எடுத்து மறைத்து விட்டேன். என் அம்மா எடுக்கும் தூக்க மாத்திரைகள் இருந்த பாட்டில் அது. காலையில் கல்லூரிக்கு வரும்போதே நான் அதை எடுத்து வந்திருந்தேன். அன்று மாலை வீடு திரும்பியதும் அம்மா வீட்டுக்கு வருவதற்கு முன் அந்த தூக்க மாத்திரைகளையெல்லாம் விழுங்கி தற்கொலை செய்து கொள்ள ஏற்கனவே முடிவு செய்திருந்தேன். அந்த நேரத்தில் ஜான் எனக்கு உதவி செய்தது இன்று இதோ உங்கள் முன் என்னை உயிரோடு நிற்க வைத்துள்ளது. பின் அவன் ஜான் பக்கம் திரும்பி, ஜான், அன்று என்னோடு நீ வந்ததற்கு நன்றி என்று சொல்லி முடித்தான். மாணவர் கூட்டம் அதிர்ச்சியில் உறைந்தது. வழிந்தோடிய கண்ணீரை துடைத்தபடி ஜான் மேடைக்கு ஓடினான். ஜான், டாம் இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொண்டனர். அங்கிருந்தவர்கள் அனைவருடைய கண்களிலும் கண்ணீர். டாம் தவறவிட்ட புத்தகங்களை ஜான் எடுத்துக் கொடுத்தது மிக மிக சாதாரண ஒரு செயல். தவறவிட்ட புத்தகங்களை மட்டுமல்ல, டாமின் வாழ்க்கையையே சேகரித்துக் கொடுத்தான் ஜான். அன்புள்ளங்களே, துன்பத்தால் வாழ்வின் எல்லைகளுக்கு விரட்டப்படும் போது அங்கிருந்து வாழ்வின் மையத்திற்கு நம்மை அழைத்து வரும் உறவுகள் இருந்தால் எந்த தீமையையும் நாம் வெல்ல முடியும்.
கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாரு
அன்பு நெஞ்சங்களே, நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சமாட்டேன் என்ற இந்த வரியில் மற்றொரு முக்கியமான வார்த்தை என்னோடு. திருப்பாடலின் ஆசிரியர் இறைவன் தன்னோடு இருப்பதாக கூறுகின்றார். இந்த வார்த்தையின் ஆழமான பொருளை நாம் அடுத்த வாரம் தொடர்ந்து சிந்திப்போம். இறைவனுக்கு தரப்பட்டுள்ள இலக்கணங்கள் பலவற்றில் எம்மானுவேல், அதாவது கடவுள் நம்மோடு என்ற இலக்கணம்தான் மிக அழகான ஒரு இலக்கணம். கடவுள் விடுதலை பயண நூலில் மோசேயை சந்திக்கும் அந்த நிகழ்ச்சியில் இந்த உண்மை வெளிப்படுகின்றது. அதேபோல் பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலும் இறைவனின் அன்பிலிருந்து நம்மை எதுவும் பிரிக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக சொல்கின்றார். இந்த எண்ணங்களையெல்லாம் அடுத்த வாரம் நாம் சிந்திப்போம். அதுவரை அன்பர்களே, திருவருகை காலத்தின் மைய கருத்தான எம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்ற எண்ணம் நம்மோடு தங்கியிருக்கட்டும். நீர் என்னோடு இருப்பதால் எந்த தீமைக்கும் நான் அஞ்சமாட்டேன் என்பதே இன்றைய நாட்களில் நமது ஜெபமாக இருக்கட்டும்.
விவிலிய தேடல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இது வத்திக்கான் வானொலி.